SBS தமிழ்.
வணக்கம் நவரத்னம் கேசவராஜா.
வணக்கம்.
பனைமரக்காடு என்ற திரைப்படம் அண்மையிலே ஆஸ்திரேலியாவிலே வெளியிடப்பட்டது, இலங்கையிலும் அது வெளியிடப்பட்டிருக்கிறது என்று அறிகிறேன். அது குறித்து விரிவாக பேச முன்னர், இந்த பனைமரக்காடு என்ற திரைப்படம் எடுக்க வேண்டியதன் அவசியம் அல்லது அதன் தேவை என்ன என்று சொல்லுங்களேன்.
முதலாவது, நாங்கள் இலங்கை முழுவதும் திரையிடப்படவில்லை. நேற்று கலைஞர்களுக்காகவும் தொழில்நுட்பவியலாளர்கள், ஆதரவாளர்கள், உதவி செய்தவர்கள் மற்றும் இந்த ஃபண்ட் ரைசிங்காகவும் தான் நாங்கள் நேற்று சிறப்பு காட்சிகளாக தான் மூன்று காட்சிகள் நாங்கள் போட்டிருந்தாங்க. மிகுந்த நல்ல வரவேற்பு, ஆஸ்திரேலியாவிற்கு வரவேற்பு போலவே நல்ல வரவேற்பு. எனது 8 வருட பயணத்தை உண்மையிலே நேற்று தான் அந்த பெரிய திரையிலே நான் பார்த்தேன். குழந்தை பனைமரக்காடு என்பது என்னுடைய கடமையாக நான் உணர்ந்து, என்னுடைய உணர்வுகளை எனது மனதிலே நான் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்டிருந்த அறச்சீற்றங்களை நான் எப்படியாவது வெளியில் காட்ட வேண்டும், இது ஒரு பதிவாக்கி வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, போர் முடிந்த பின்பு இல்லாமே சரியாகிவிட்டது, மக்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள், விடுதலை கிடைத்து விட்டது, அபிவிருத்திகள் இருக்கின்றன, பாதைகள் முழுக்க காப்பீட்டு ரோட்டாக மாறிவிட்டது, கட்டிடங்கள் வீதியின் இருபக்கங்களும் எழும்புகின்றன என்ற கருத்துக்களை தான் அநேகமானவர் இங்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அதிகார தரப்பில் இருந்து அரசியல்வாதிகள் வரை. ஆனால் அந்த காப்பீட்டு ரோட்டில் இருந்து இடது பக்கமா வலது பக்கமா போகின்ற ஒழுங்குகளில் ஒரு 200-300 மீட்டர் தாண்டி போயினால் அங்காலே உண்மையான முகத்தை, அந்த தமிழ் மக்களின் வாழ்வின் முகத்தை சந்திக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த போரால் பாதிக்கப்பட்ட எங்கள் மக்கள் மனோ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நயவஞ்சகத்தனமானது என்பதை எனது துறைக்கு ஊடாக, எனது அறிவின் ஊடாக நான் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அது மட்டுமில்லை, பனைமரக்காடு என்பது உண்மையில எங்களுக்கு மக்களோட வாழ்க்கை காடாதான் கிடக்குது, தூப்பாக இல்லை, அதை காட்ட வேண்டும் என்ற நோக்கொண்டுதான் நான் அந்த திரைப்படத்தை திரைக்கை எழுதி தயாரித்து முடித்திருக்கிறோம்.
எமது சொல்லாடலே நாங்கள் பனைமரக்காடு என்று சொல்வதில்லையே, பனந்தோப்பு, பனமரத்தோப்பு அல்லது பனந்தோப்பு என்று தானே சொல்கிறோம்.
ஆமாம், சொல்வதில்லை. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு, அதான் சொன்னேன், வாழ்க்கை காடாக இருக்கின்றதுன்னு சொன்னேன். யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கடற்படை கட்டுப்பாடு, ராணுவத்தின் கட்டுப்பாடுகள இருந்த பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்ட புறாதனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பனைமரங்கள் கீழே பராமரிக்கப்படாமல் விதைகள் எல்லாம் விழுந்து அதில வடலி வளர்ந்து காடாகத்திருக்கும். தோப்பு என்பது பராமரிக்கப்பட்டு ஒரு ஒழுங்காக இருக்கும், ஒரு அழகான முறையில, அது ஆரோக்கியமற்ற முறையில ஒரு காடாக இலங்கை தமிழர்கள வாழ்க்கையில வந்து பனைமரம் முறப்பு குறியீடு. அது உயரமான உரமான பனந்தோப்பு இன்று காடாக இருக்கிறது, இது மீண்டும் தோப்பாக வேண்டும். அப்ப இதுல பற்றையாக இருப்பவை அல்லது ஒழுங்கற்று இருப்பவை எல்லாவற்றையும் நாங்கள் சீர் செய்ய வேண்டும். அந்த சீர் செய்ய வேண்டிய கடமை கூட இதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பொறுப்புள்ள வாழ்ந்த மக்களுக்கும் மட்டும்தான் இது இருக்கின்றது. ஏனென்றால் மற்றவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதில் எந்த அர்த்தம் இல்லை. இதுதான் நான் என்னுடைய துறை சார்ந்து நான் இந்த படத்தை இயக்குவதற்கு பெயர் வைப்பதற்கும் காரணம். இரண்டாவது, பனைமரக்காடு என்பது எனக்கு வந்து மனதில் பதிந்தரும் இது, அது உணர்வுபூர்வமான ஒரு சம்பவம். இறுதியாக கிளிநொச்சி இராணுவத்தின் கையில் விழுவதற்கு முதலில் இறுதியாக வெளியிட்ட வாகனம் நிதர்சனத்தை சேர்ந்த எங்களுடைய வாகனம், நானும் அதன் நிதர்சன பொறுப்பாளர் சேரலாதன் அதில் இருந்தோம், தளபதி ஒருவரும் அவரது மெய்ப்பாளர்களும் அதில் இருந்தோம். இறுதியாக நாங்கள் வட்டக்கட்சி வீதியாக புறப்பட்டுக்கும் பொழுது வாகனத்தின் இந்த ரேடியோ இந்த பாட்டு வந்து உடை கொடுங்க நாடே என்ற பாடல், அந்த பாடல்ல வருது, பனைமரக்காடி பறவைகள் கூடி மறுபடி ஒரு முறை பார்ப்போமா என்ற, இது வந்து உண்மையிலே அந்த நேரத்திலே அந்த அந்த வரிகள் விடும்போது நாங்கள் எல்லாம் அழுது விட்டோம் என்றால், யாழ்ப்பாணத்தை நாங்கள் இப்படி சொல்லிட்டு தான் விட்டுட்டு போகும்போது எங்கள் உணர்வுபூர்வமான விடயமா இருந்ததோ, அதே போல கிளிநொச்சி தமிழ் மக்களுடைய அரசியலிலும் பொறியியல் வாழ்விலும் ஒரு உணர்வுபூர்வமான உணர்ச்சிகரமான கௌரவ பிரச்சனைக்குரிய ஒரு மையமாக இருந்தது. அந்த இடத்தை விட்டு போகும் பொழுது உண்மையிலே நாங்கள் எல்லோரும் அழுது விட்டோம், தளபதி உட்பட அழுது விட்டோம். அப்ப அந்த பாடல் பரம்பரக்காடு பறவைகள் கூடும், இந்த இரண்டும் என்னுடைய அந்த நான் போர் முடிவடைந்து இறுதியாக நாங்கள் அந்த மன்னரனை தாண்டி ஓடுகளற்ற ஆமைகளாக வாரவன் போறவன் எல்லாம் முதுகில குத்திட்டு போகக்கூடியதாக எங்களுக்கு முந்தைய ஒரு ஓடி இருந்தது, வகை என்ற ஓடி இருந்தது எங்களுக்கு. டக்குனு தலையை இழுத்துக் கொள்ளலாம், அதுக்குள்ள கைகால இழுத்துக் கொள்ளலாம் பாதுகாப்பாக. ஒன்றும் இல்லாம நாங்கள் வந்த போதும் எனக்கு அந்த தாக்கம் இருந்தது.
தம்பி என்ன நோக்கம், என்ன என்னத்துக்காக வந்தீங்க
ஐயா? ஒரு அபிவிருத்தி பணிக்காக வேண்டி இந்த காணிய பாக வந்திருக்கிறோம். சுவீகரிக்கிறதுங்க.
சுவீகரிக்க
பயப்படாதீங்க ஐயா, உங்களுக்கு காணியும் தெரியும், நம்ம நஷ்டம் இடம் தெரியும்.
நஷ்டம் எனக்கோ எந்த உயர் அதிகாரிக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இது என்ன தரலாங்க,
நான் அந்த மக்களுடன் வாழ்ந்தான். மக்கள் போரின் போது வாழ்ந்தான். அந்த மக்கள் போரும் போது எவ்வளவு அர்ப்பணிப்புகள் செய்தார்கள், போராளிகளுக்கு ஈடாக அர்ப்பணிப்புகள் அந்த மக்கள் செய்திருந்தார்கள். இது போர் முடிவடைந்த பின்பும் அந்த போரின் சுமைகளை இன்றும் சுமந்து கொண்டிருப்பவர்கள் அதே மக்கள். அந்த மக்களுடன் வாழ்ந்த நான் ஒரு படைப்பாளியாக இதை நான் சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் எனக்கு இருக்கிறது. நான் வந்து பெரிதாக நான் எது சாதித்து விட்டதாக நான் கருதவில்லை. என்னுடைய கடமையை எனது துறை ஊடாக நான் செய்திருக்கிறேன். இத்துடன் எனது கடமை முடிவடைந்து விட்டதாக கூட நான் கருதவில்லை. இன்னும் இது போன்ற பல விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது.
அந்த வகையிலே இந்த திரைப்படத்தை நீங்கள் அழகாக எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். இதை போன்று முன்னர் நீங்கள் அம்மா நிலமா, கடலோர காற்று போன்ற திரைப்படங்களை எமக்கு தந்திருக்கிறீர்கள். அந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட காலம் 2009 போர் சூழலுக்கு முற்பட்ட காலம். அப்பொழுது திரைப்படம் எடுப்பதற்கு உங்களுக்கு இருந்த சூழலுக்கும் இப்பொழுது இந்த திரைப்படம் எடுப்பதற்கு உண்டான சூழலுக்கும் உண்ட ஒற்றுமை வேற்றுமைகளை விரிவாக சொல்லுங்களேன்.
ஆமா, இப்ப நீங்கள் திரைப்படத்தை பாத்தீங்கன்னா, திரைப்படத்தில் இருக்கிற அந்த மைய கதாபாத்திரங்கள் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளையும் திரைப்பட தயாரிப்பிலும் சந்தித்தோம் நாங்கள். அதே மாதிரி அச்சுறுத்தல்கள், அதே மாதிரியான பொருளாதார ரீதியான கஷ்டங்கள், சமூகத்துக்குள்ளே ஏற்பட்ட நெருக்கடிகள் நிறைய சந்திச்சோம். என்னண்டா, அங்க வந்து நாங்கள் 2009 முதல் அம்மா நிலமா, கடற்கரை காற்று, பிஞ்சுமணி, சீர்வழி போன்ற படங்கள் நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து எந்த நெருக்கடிகளும் இருக்கவில்லை. அதாவது ஒரு இயக்குனர் தனது படைப்பில் மட்டும், தன்னுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு சகல பணிகளும் தயாரிப்பு தரப்பால செய்யப்படும். அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு நாளும் பேப்பர்ல உடன்பாடுகளை எழுதி கையெழுத்து போட்டு வேலை செய்ததில்லை. சொல்லுக்கு சொல்லுதான் எங்களுடைய ஒப்பந்தங்கள். அந்த சொற்படி அவர்கள் நடப்பார்கள், அவர்களுக்கு நாங்கள் சொன்ன சொற்படி நாங்கள் நடப்போம். சில வேலைகளில் நடைமுறை சிக்கல்கள் ஏதும் தாமதங்கள் ஏற்படலாமே ஒழிய ஒருதர் ஒருதர் வஞ்சித்தல் அல்லது காலை வாரி விடுதல் என்பவை எல்லாம் இல்லை. கட்டிடங்கள் இங்கே முளைத்தது போல, நிதியியல் கம்பெனிகள் இங்க வந்தது போல, திரைப்படத்துக்கும் பகட்டான ஆட்கள் எல்லாம் வந்தாரு. வந்து அவர்கள் எங்களுக்கு செய்த வேலை என்னவென்று சொன்னால், உதவி அல்ல உபத்திரவங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் பெரியவர்களின் தலையீட்டினால் சில பிரச்சனைகள் வின் வின் வெற்றிக்கு வெற்றி என்ற வகையிலே இந்த படம் இது தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் படம் வெளிவந்திருக்கின்றது. நாங்கள் அந்த அந்த சிந்தனையில் வேலை செய்ததால், அந்த எழுத்து மூலமான ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்படாததால் எங்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் மீறும் பொழுது முகம் கொடுக்க முடியல. உங்களை புரியும் நினைக்கின்றேன். இப்ப நாளைக்கு எனக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் வெறும் படம் ஷூட்டிங்னு சொன்னால், நான் ஹெலிகாப்டர்ல ஏறி படம் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். ஆனா ஹெலிகாப்டர் வராது. அப்ப என்ன செய்யறோம், நாங்கள் சைக்கிள் எடுக்கிறோம் அந்த படத்தை. சைக்கிள் கரியல் ஏறி உயிராபத்தை வச்சுக்கணும், விழுந்தா காயப்படுவோம். இது பற்றி கேட்க போகும் பொழுது இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய எங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வந்தது. அச்சுறுத்துகள் பாதுகாப்பு தரப்பில் இருந்து அச்சுறுத்தல் வந்திருந்தன. அரசியல் தரப்புகள், சகல அரசியல் தரப்புகள் இருந்தும், நான் ஒரு தரப்பை நான் கூற சகல தரப்பு அரசியல்வாதிகள் இருந்தும் அரசியலை பற்றி பேசப்படுகின்றது, அரசியல்வாதிகளை பற்றி பேசப்படுகின்றது. அச்சுறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள் கல் எறிந்தது, வீட்டுக்கு முன்னால் வந்து வீட்டு கேட்டில் வந்து எச்சரிக்கை பதாகைகளை தொங்க விட்டு செல்வது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஈழத்து திரைப்பட இயக்குனர் நவரத்னம் கேசவராஜா. திரைப்படத்தில் வருகின்ற அரசியல்வாதிகளை அவர்களின் உருவ அமைப்புகள், தற்போது உள்ள அரசியல்வாதிகளின் உருவ அமைப்புடன் குறிப்பாக வில்லனாக வருபவருடைய தாடி மீசை என்பது குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதியை குறிப்பது போல் காட்டியிருக்கிறீர்கள். அது
உண்மையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தரப்பை தான் நான் கருதி கொண்டு படம் எடுத்துதான். ஆனா நடிக்க வந்தவர் உண்மை இயல்பாவே அப்படியே தாடினு இருக்கிறவர். இது அந்த பாத்திரத்து நடிக்க இருந்தவர் வேறொருவர். சரியா, நீங்க சந்திரகுமாரன் அவர் அதுல இருக்கிறார், அந்த படத்துல இருக்கிறார். அவருக்கு முடியவில்லை, படம் முடிய முதலே சேர்த்து போயிட்டு அவருக்கு அஞ்சு அஞ்சு போட்டுருக்கோம். அவர் தான் அந்த கேரக்டர் நடிக்க இருந்தவர். அவர் உடல்நிலை திடீர்னு பழுதாகனதுனால அடுத்த இடத்துக்கு வந்து நான் வேற ஒரு அவசரப்பட்டு தேடினதுல என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஜீவேஸ்வரனை கொண்டு வந்து அதில் போட்டா அவர் சாரி எவ்வளவு தெரியுவார். அதாவது நன்மைக்கோ தீமைக்கோ நடந்ததுக்கவில்லை, ஆனா இயல்பாக நடந்து விட்டேன்னா உண்மையில அப்படி நினைத்து அவர் தூக்கி போடவில்லை. ஆனால் நான் கருதிய இந்த பாத்திரம் அதுதான், நீங்க சொன்ன அதேதான் கருதப்பட்ட பாத்திரம். நான் ஒரு படைப்பாளி, எனக்கு சுதந்திரம் இருக்கின்றது. நான் அங்கிருந்து வரும் பொழுதே நான் சொன்னிருந்தேன், ஓடுகின்ற ஆமைகளாக வந்து நாங்கள் உண்மையில மரணத்துக்கு கூட இந்த மண்டையில ஓட்டை வாங்க கூட தான் வெடியாதான் அங்கே இருந்து நாங்கள் வந்தோம். இல்லாட்டி அங்கே வெடிக்கு சேறு இருப்போம், துணிஞ்சுதான் வந்து நாங்கள். இது ஒரு போராட்டம், போராடுவோம், முகம் கொடுப்போம்.
சரி, அந்த போராட்டங்களில் ஒன்றுதான் இந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கான செலவு. ஒரு நேர்காணலில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், தென்னிலங்கையில் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்களின் செலவின் ஒன்றில் மூன்று பங்கைத்தான் நீங்கள் செலவழித்திருப்பதாகவும், தென்னிந்தியாவிலிருந்து எடுக்கப்படுகின்ற திரைப்படங்களில் பத்தில் ஒரு மடங்கு செலவு தான் நீங்கள் செய்திருப்பதாகவும், அதாவது மிக மிக மலிவாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறீர்கள் என்று. அப்படி என்றால் இதில் நடித்தவர்களுக்கோ அல்லது இதில் இந்த தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கோ குறிப்பாக நடிகர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தீர்களா?
நடிகர்களுக்கு நாங்கள் ஊதியம் பேசியிருக்கின்றோம், அட்வான்ஸ் கொடுக்கப்படியே இருக்கின்றது. அதனால் நான் சொன்ன செலவு வந்து அவர்களுடைய ஊதியங்கள் எல்லாம் சேர்த்து தான் நான் சொன்னேன் கணக்கு. கேமராமேனுக்குரிய கேமரா வாடகைக்குரிய வாகனங்கள் இல்லை எல்லாத்துக்கும் உரிய சேர்த்து தான் நான் சொன்ன அந்த மிக குறைந்த கணக்கு.
அதே போல் ஒரே ஒரு விடயத்திற்கு தான் நீங்கள் யாழ்ப்பாண குடாநாட்டிற்கு வெளியே சென்றதாகவும், மற்றைய படப்பிடிப்பு தயாரிப்பு எல்லாமே யாழ்ப்பாண குடாநாட்டிற்குள் நடந்ததாக கூறியிருந்திருக்கிறீர்கள்.
ஆமா, அது வந்து மேலே அதுவும் அது என்பது தொழில்நுட்பவியாளர்கள நம்பிக்கை நாம் இருந்தவர்கள். மற்ற இங்கு செய்தவர்கள் கூட தொழில்நுட்பம் எங்கள்கிட்ட இல்லை, தொழில்நுட்பம் எங்கள்கிட்ட இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய கருத்து என்றால் இருக்கிற தொழில்நுட்பத்தை நான் சரியாக பயன்படுத்தவில்லை என்றதும் என்னுடைய வாதம். அதனால் நான் பனைமரக்காடு தமிழர்களின் தமிழருடைய எங்களுடைய இளைஞர்களுடைய தொழில்நுட்பத்தை அவர்களை வழி நடத்தி உச்சத்தை நாங்கள் அடைய முயற்சி செய்வோம் என்றுதான் நாங்கள் செய்தாங்க. ரெண்டாவது, கைதறிக்கு அங்காள படப்பிடிப்புக்கோ தொழில்நுட்பத்துக்கோ போகவில்லை. இந்த டிசிபி அதாவது டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் என்பது அது ஒரு குறிப்பிட்ட லைசன்ஸ் நிறுவனங்கள் தான் செய்ய முடியும். லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய செலவு. அப்ப அதற்காக மட்டும்தான் முற்றாக எந்த வேலையும் இல்லைன்னு முடிந்த பின்பு அதை கொண்டு போய் நாங்கள் கொழும்பிலே சிவாரசு செய்யப்பட்ட ஒரு கம்பெனியில கொடுத்து டிசிபியாக கண்ட்ரோல் பண்ணாங்க. மற்றது உங்களுக்கு இந்த சிலவை பற்றி சொல்லும்போது நாங்கள் எப்படி நாங்கள் வந்து வளங்கள் குறைந்த நேரத்திலே வன்னியிலே யுத்த பிரதேசத்திலே மின்சாரம் எரிபொருட்கள் தடைகளாக இருந்த கிடைக்காத நேரங்களில் நாங்கள் எப்படியான வளங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த படங்களை முன்னர் எடுத்தோம். அப்போ சில விஷயங்கள் சில பொருட்கள் கிடைக்காது, இப்போ சில பொருட்கள் கிடைக்கும். கொஞ்சம் அந்த பொருட்களை கொண்டு நாங்கள் அதாவது ஒளி அமைப்பு படப்பிடிப்பு முறைமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம். மற்றது தென்னிலங்கையில் உள்ள இருப்பவர்கள் இந்தியா படம் எடுப்பவர்கள் லைட்டிங் என்று சொன்னால் ஒளி அமைப்பு வந்து சொன்னால் அவர் அதை மட்டும்தான் செய்வார்கள். ஒளிப்பதிவுக்காரர் சொன்னால் கேமராவோடு சம்பந்தப்பட்டாக அவர்கள் அதை மட்டும்தான் செய்வார்கள். ஆர்ட் டைரக்டர் சொன்னால் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னால் அதாவது அரங்கமைப்பு அதாவது அரங்கமைப்பு மட்டும் ஒப்பனை செய்வர்கள் ஒப்பனை செய்வது மட்டும். ஆனா இங்கு நாங்கள் அந்நீர் வீடு செய்தது போல நான் கேமரா செய்திருக்கிறேன், ஆர்ட் டைரக்ஷன் செய்திருக்கின்றேன், சாமான்கள் தூக்கி வைத்து பறிக்கின்ற அந்த தொழிலாளிகள் வேலை செய்திருக்கிறோம், எனது குடும்பம் இறங்கி வேலை செய்திருக்கின்றது. படத்தில் நடத்த மைய பாத்திரமாக நடித்த பிரியதர்ஷினுடைய குடும்பம் அப்படி அக்கா அண்ணன் தம்பி அம்மா கூட எங்களுக்கு இறங்கி வந்து வேலை செய்திருக்கிறோம். அது மாதிரி வில்லனாக நடித்த நீங்க குறிப்பிட்ட அந்த தாடி அரசியல்வாதியுடைய குடும்பம் அவருடைய மனைவிதான் கதாநாயகனுடைய தாயாக நடித்திருந்தார், அது பிள்ளைதான் அழகியினுடைய குழந்தையாக நடித்திருந்தார். அவர்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய திரைப்படம் என்ற வகையிலே இந்த தமிழ் உடல் உழைப்பை வழங்கினார்கள். ஆனால் அதுக்கு சாதாரண சம்பளங்கள் போட்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை சொன்னால் இப்ப ஒரு எல்லா வேலைகளையும் நாங்கள் இன்னதான் மட்டும்தான் செய்வோம், நடிக்க வந்தவர்களும் வந்து வேலை செய்திருக்கிறார்கள். அப்ப நான் இன்னதான் செய்வோம் என்று இல்லாமல் மூன்று துறையை ஒரு நாள் வேலை செய்யறன்னு சொன்னால் ஒரு நாள்ல தென்னிலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ மூன்று பேருக்கு கொடுக்குற சம்பளத்தை நாங்க ஒரு நாள் தான் கொடுக்கணும். ஒரு நாள் மிச்சம் அர்ப்பணிப்பு, மிச்சம் அந்த கலைஞர்களுடைய படைப்பாளிகளுடைய தொழில்நுட்பாளர்களுடைய அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்புடாகத்தான் நாங்கள் வந்து எங்களுக்கு சில குறைவாக இருந்தது.
செலவு குறைவாக இருந்திருந்தாலும் யாழ்ப்பாண குடா நாட்டின்குள் மட்டும்தான் இந்த திரைப்படம் முற்று முழுதாக தயாரிக்கப்பட்டிருந்தாலும் மற்ற திரைப்படங்களுக்கு சூடை போகாமல் அழகாக எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த திரைப்படம் எடுப்பதற்கு 8 வருடங்கள் எடுத்தது என்று சொன்னீர்கள். 8 வருடம் எடுத்தது என்று சொன்னால் அதன் தொடர்ச்சி, அதாவது ஒரு காட்சிக்கு காட்சி இடையே வருகின்ற தொடர்ச்சி எப்படி எந்தவித தவறும் இல்லாமல் ஒழுங்காக போகக்கூடியதாக எடுத்திருந்தீர்கள்? அது சிக்கலாக இருந்ததோ உங்களுக்கு?
இதில் நாங்கள் உண்மை சொல்ல வேண்டும், ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும், உண்மை என்ன பொய் சொல்லவில்லை. 2010 துவங்கி வந்து இதை பிரச்சனைகளால் தடுக்கப்பட்டு 2013 அது முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் எனக்கு வாக்குறுதி தரப்பட்டது, இந்த படம் நாங்கள் எடுத்து தருவோம், இது சில பிரச்சனைகளால் நிப்பாற்றுவோம். நான் அந்த வாக்குறுதியின் பின்னாலேயே அவர்களுடன் சேர்ந்து வேறு வேறு பணிகளை, அறக்கட்டளை பணிகள் மற்றது பத்திரிகை பணிகளை செய்து கொண்டு என்னுடைய படத்தை எடுப்பதான் என் முதல் நோக்கமாக இருந்தது. இறுதியாக 2014 நானாக துவங்கிட்டேன். நானாகவே இந்த படம் முடித்து முடிக்க வேண்டும் என்று 2014 அக்டோபர் மாதம் தொடங்கியது. அது தான் இந்த இந்த அந்த வருஷம் அப்படியே கைவிட்டாச்சு, எடுத்த ட்ரப் பண்ணதை அப்படியே கைவிட்டாச்சு. ஆக்டர்ஸ் எல்லாம் மாறிவிட்டார், இந்தியாவில் இருந்து கூட நடிகர்கள் கொண்டு வந்தவர். நீங்கள் ட்ரெய்லர் போய் பாத்தீங்க சொன்னா 2 ட்ரெய்லர் இருக்கும். அப்ப முழுமையாக மாற்றி கதையும் மாற்றினாங்க, கதையும் மாற்றி இது ஒரு உண்மையிலே ஒரு முற்றும் புதிய ஒரு திரைப்படம்.
நிலவின் ஒளியில் குடையல் சோறு சேர்ந்து உண்டோமே, திருவிழாவில் ஒன்று கூடி பொங்கல் வைத்தோமே, வயல்வெளிகளில் இன்று காதல் சிறகை விரித்து பறந்தோமே, திருவீட்டிலும் புது இன்பம் பொங்கும் மனநாள் காண்போமே, பள்ளி காலம் மரங்கள் தாவி பாடி திருந்தோமே, பருவ வயதில் காதல் கீதம் பாட வந்தோமே, இரு குடும்பம் ஒன்றாய் போகும் கூடி நாம் வாழ வாழ்த்தும் காலம் முழுதும்.
உங்களுடைய மற்றைய திரைப்படங்களில் வந்தது போல் பாடல்கள் இங்கே முழுமையாக வரவில்லை. 2 பாடல்கள் நினைக்கிறேன் வந்து தொட்டு போகின்றன, ஆனால் முழுமையாக இடம்பெறவில்லை. அதற்கு சிறப்பான காரணம் ஏதாவது இருக்கிறதோ?
அங்கே பாடலுக்கு இடம் கிடைக்கவில்லை. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு காட்சி கூட நீங்க வெட்டி போட்டு பார்க்கலாம், படத்தை விளங்காது. ஒவ்வொரு காட்சிக்கும் முறையிலே சங்கிலி கூர்வமான தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கும், திரைக்கதையிலே அப்படியே அமைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது, இயல்பாகவே எனக்கு பாடல் காட்சிகள் திரைப்படத்தில் போடுவதற்கு அதிக பாடல்கள் என்னுடைய படங்கள் நிறைய பாடல்கள் போல்வெற்றிருக்கின்றன, சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, பாராட்டப்பட்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட விருப்பின்படி பாடல்கள் தேவையில்லாமல் திரைப்படத்தில் பயன்படுத்துவதை நான் விரும்புவதில்லை. உண்மையிலே நான் பாடல் போட்டிருந்தால், சில இடங்கள் பாடல் போட்டிருந்தால் அந்த அந்த விறுவிறுப்பு அந்த பட திரைப்படத்தில் ஒன்றுகின்ற உண்மையிலே பாடகர்கள் ஒன்று இருப்பார்கள், நான் எதிர்பார்த்த அந்த ஒன்றிப்பு இங்கு குறைந்து போயிருக்கு. ஒன்று நிமிடத்துக்குரிய ஒரு பாடல் விருது அவருடைய காதல் மொண்டாஜை காட்டுவதற்காக என்ன ஒன்று வந்து அவனம், அந்த மண்ணை தன்னோட மண்ணை விட்டு விரட்டி அடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவனத்தை பற்றி ஒரு அரை நிமிடம் நினைக்கின்றேன், அந்த 20 செகண்ட் நினைக்கின்றேன் ஒரு பாடல் விருது. இது வந்து பின்னணி இசை வரும் இடத்தில் அந்த இடத்தில் நிறைப்பினது, அவ்வளவுதான். பாடலுக்காக நாங்கள் காட்சி அங்க உருவாக்கவில்லை, காட்சிக்காக தான் உருவாக்கப்பட்டன. அதைத்தான் நான் திரும்ப சொல்லுகிறேன், நமது படைப்பாளிகள் காட்சிக்காக பாடல்களை உருவாக்கட்டும், அந்த பாடல்கள் நாங்கள் ரசிப்போம். அல்லது பாடலுக்காக காட்சிகளை உருவாக்குவது வந்து நான் என்னுடைய திரைப்பட கொள்கையின் படி நான் விரும்புவதில்லை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் மொழிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஈழத்து திரைப்பட இயக்குனர் நவரத்னம் கேசவராஜா. இந்த படத்திலே வருகின்ற கதாநாயகன் காதலில் தோல்வி அடைந்ததும் இயக்கத்தில் இணைந்தது போல் காட்சி ஒன்று அமைந்திருக்கிறது. போராட்டத்தில் இணைந்தவர்களெல்லாம் இப்படி காதலில் தோல்வி அல்லது வேறு பிரச்சனைகளுக்காகத்தான் இந்த போராட்டத்துடன் இணைந்து கொண்டார்கள் என்று ஒரு பார்வையை அந்த கதை சொல்வது போல் அமைந்திருக்கிறது என்று எனக்கு அருகில் இருந்தவர் வருத்தத்துடன் கூறினார். அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது போல் இருந்தது. அதை அப்படி காட்ட வேண்டியதன் அவசியம் என்ன கேசவராஜன்?
இல்லை இல்லை இல்லை, அப்படி திரும்ப பாருங்க, அப்படியா இல்ல. அவங்க தாய் சொல்லுகிறார், இன்டர்வலுக்கு பிறகு வரும், அதில் அவன திருமணம் முடிந்த பிறகு அப்படியே போச்சு, நாங்கள் இடம் பயந்து போய்கொண்டிருக்கிறோம். போர் நெருக்கடி தீவிரமாக இவனும் இயக்கத்துக்கு போயிட்டான். அது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நடக்குது. அதாவது காலத்தின் கட்டாயத்துக்காக அவன் போகிறான். அதான் போர் அவன் சொல்றான், தாய் போர் நெருக்கடி தீவிரமாக தமிழும் இயக்கத்துக்கு போயிட்டான், இவரும் பாரசவாதம் வந்து நோயால் செத்து போயிட்டார் தகப்பன் என்ற விடையும் சொல்லப்படுது. இது இங்கு உண்மையிலேயே நடந்த ஒரு பிரச்சனை. இங்கு வந்து அந்த இன்டர்வலுக்கு முதல்ல சீன்ல வந்து நடிக்க வேண்டியது கதாநாயகன். தந்தை சொல்றாங்க, அவன் பெறமாட்டான், நீ இவர கல்யாணம் செய்து கொள். அந்த இடத்துல அந்த தந்தை இருக்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டியது கதாநாயகன். அவருக்கு விரவ முடியாமல் போய்விட்டது. ஒரு நீண்ட காலங்கள திரைப்படத்திலும் சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டு விட்டது. இந்த மிகுதியெல்லாம் எடுத்து முடிந்து விட்டது. அதில் நான் பெரிய செட்டப்பெல்லாம் செய்து வச்சிருந்தோம். மழை பெய்வது, இடி முழங்குவது போன்றதெல்லாம் செய்து வச்சிருந்தோம். அது நிறைய செலவழித்திருந்தோம். பைப்புகள் அதெல்லாம் செய்து உயரங்கள் அடித்து நாங்கள் பெரிய வயதில் காட்டக்கூடியதாக, மலை ஒன்று காட்டக்கூடியதாக அரசவாதியை நடித்த ஜீவிஸ் தான் அதை செய்து வச்சிருந்தார். ஆனால் எங்களால் சுரசிஷ்டமாக கதாநாயகன் அதில் விர முடியாததால அவர் இருக்க விட வேண்டிய இடத்துல தந்தையை நிறுத்தி நீண்ட கடிதம், நான் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நீண்ட கடிதம் ஒன்றை அவளுக்கு கொடுத்து வாசிப்பது. அது உண்மையிலே என்னுடைய பிரதில இல்லை, என்னுடைய ஸ்கிரிப்டில் அது இல்லை, அது வேற மாதிரி இருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் வந்திருந்தா அந்த காட்சி எனக்கு அதில் சரியா காவலை. அந்த ஸ்கிரிப்ட் பழுதாக போயிட்டு தந்துருதுல என்று. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேல நான் அந்த காட்சிக்காக மட்டும் நான் உழைத்திருந்தாங்க. அந்த காட்சி உருவாக்குறது, எழுத்துல உருவாக்குறது உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் என்ற வகையில நாங்கள் யோசிச்சிருந்தாங்க. எங்க எனக்கு முடியவில்லை, சந்தர்ப்பம் அப்படியாக போய்விட்டது.
இன்னொரு விடயம் சொல்லி வைக்க வேண்டும். பல நாடுகளில் இந்த திரைப்படம் திரையிடப்பட இருப்பதாலும், இதனை பார்ப்பதற்கு தமிழர் அல்லாதவர்களையும் நீங்கள் ஊக்குவிப்பதாலும், அதில் வருகின்ற சப்டைட்டில் என சொல்லப்படுகின்ற எழுத்துருக்கள் பல இடங்களிலே தவறாக பதிவாகி இருக்கின்றன, எழுத்து பிழைகள் இருக்கின்றன. அதில் நீங்கள் கவனம் எடுத்திருக்கவில்லையா, அல்லது எப்படி தவறு நடக்க விட்டு விட்டீர்கள்?
என்ன உண்மையிலே இதுகமங்கள் பொருளாதார நேர நெருக்கடிகளாக வந்த ஏற்பட்ட பிரச்சனை தான். சில சில பேர்களிடம் பொறுப்பை கொடுத்து விட்டு நான் சில கொடுத்தால் கொஞ்சம் பேர் சரிவாப்பதற்காக ஆங்கில ஆசிரியர் உட்பட ஒரு 4 பேர் கொண்ட குழு நாங்கள் இருந்தோம். அவர்கள் எல்லாம் சரி என்றார்கள். சென்சர் போர்டுலயும் போயிட்டு வந்து எல்லாம் சரியின் சொல்லி எங்களுக்கு தந்தார்கள். சென்சர் போர்டில் சிங்கிள் சப்டைட்டில் பார்த்துதான் படத்தை பார்த்தார்கள். சகோதரர் நடந்து விட்டன, அது உண்மை. அது தனியொருவனா என்னாலே இந்த என்ன சக்தியை மீறியதாக நான் கடைசி விடையேன். தனியொருவனாக பாடுபட்டதால அது நான் குற்றம் அதை நான் வந்து சரி நியாயப்படுத்த முடியாது. அதை நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அதை திருத்துவதற்காக.
சரி, அடுத்த முயற்சியாக என்ன செய்ய இருக்கிறீர்கள் கேசவராஜன்?
இதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதுதான். குயில் கூடு என்ற தலைப்பில் செய்வோம். முதலில் பறவைகள் கூடு என்று யோசிச்சிருந்தோம். நாம் தனமரக்காடே பறவைகள் கூடு என்று இப்ப குயில் கூடு என்ற பெயரை மாற்றுவோம் என்று நாங்கள் சிந்தித்திருக்கிறோம்.
குயில் தான் கூடு கட்டுவதில்லையே?
கட்டுவது இல்லை, அதான் அதான் தலைப்பு. பனைமரக்காடு இருப்பதில்லை, தோப்பு இருப்பது போல இது குயில் கூடு. குயில் கூடு கட்டுவதில்லை, அது உண்மை. ஆனா திரைப்பட அதுல ட்விஸ்ட் இருக்குது. நான் உங்களுக்கு சின்ன விடைஞ்சு கொடுக்குறேன். ஒரு எங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்து எங்க கோழிகள் அடைகாக்கும் பொழுது நாங்கள் வந்து வேறு வேறு கோழிகள் இந்த முட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த அது அடைகாக்கும். அடைகாக்கு குஞ்சுகள் பொறிக்கும். குஞ்சுகள் பொறித்தால் குஞ்சுகள் யார் அடைகாத்தாரோ காத்த கோழி, அந்த காத்த கோழி தான் தன்னுடைய தாயாக என்ன செஞ்சிருக்கின்றோம். உண்மையிலேயே அந்த வேற முட்டையிட்ட கோழிகளிலே கூட இந்த தாய்க்கோழி கொத்தி விரட்டும். குஞ்சுகளுக்கு யார் தமது தாயாக முதல் தென்படுகிறார்களோ அவர்கள்தான் தாய். இவ்வளவும் நான் சொல்லி வைக்கிறேன். மிகுதி நான் உங்களுக்கு திரைக்கதையை உருவாக்கி அதை உருவாக்கின பிறகு நான் நீங்கள் திரையில் பார்க்கலாம்.
நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது சொல்லாமலே புரிகிறது ஐயா.
போர்க்காலத்தில் இப்படி நடந்திருக்கிறது. குழந்தைகள் கைமாறி இடத்து சென்றது, பாதுகாப்புக்கு கொடுத்து போட்டு தனது தேவைக்காக போகும்போது உயிரிழந்திருப்பார். அந்த குழந்தை இவர்கள் குழந்தையாக வளரும்.
நல்லது கேசவராஜன், உங்களது முயற்சி பாராட்டுதற்குரியது. இந்த திரைப்படமும் உங்களது இந்த முயற்சியும் எதிர்கால முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி சஞ்சய், என்னை அழைத்ததற்கும் SBS வானொலிக்கும் நேயர்களுக்கும் எனது நன்றிகள். எனது திரைப்படத்தை வெற்றிகரமாக புலம்பெயர் சீசங்களில் ஓடுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை நான் நாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil